கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் அவர்களும் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறாங்க. இன்று நாம் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காக தியானிக்க இருக்கிற தலைப்பு சகோதரர் சொன்ன பிரகாரமாக தி ரெட் ஹைஃபர், சிகப்பு கிடாரி. சிகப்பு கிடாரி என்று சொல்லும் பொழுது நிச்சயமா இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் ஏறெடுக்கும்படியாக சொன்ன அநேக பலிகளில் ஒரு முக்கியமான பலி என்பது நமக்கு தெரியும். அதனால இந்த பாடம் ஆசரிப்பு கூடாரம் சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்கும் என்று நீங்க நினைக்கலாம், ஆனா இல்ல. இன்னைக்கு நாம தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்பு கொண்டு இருக்கிற ஒரு அருமையான தீர்க்க தரிசனம், அதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ராஜ்யத்தை குறித்த உபதேசத்தை நம்ம தியானிப்பதுக்கு சிகப்பு கடாரிய நாம ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நாம தியானிக்க போறோம். சோ இந்த சிகப்பு கடாரி பற்றி சொல்லப்படுற வசனம் எபிரேயர் 9:13.
அதெப்படியெனில் காலை வெள்ளாட்டு கிடா இவைகளின் ரத்தமும் தீர்த்துப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்
போதும். இப்ப நிதானமா வாசிங்க, அவசரம் இல்லாம மறுபடியும் வாசிங்க அதே வசனம்.
அதேபடியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம்,
அதேபடியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும்
தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கிடாரியின் சாம்பலும்,
தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கிடாரியின் சாம்பலும். சோ இங்க மூன்று விலங்குகள் அங்க சொல்லப்படுது இல்லைங்களா, காலை வெள்ளாட்டுக்கடா, நெக்ஸ்ட் ஒரு கிடாரி. சோ இந்த மூன்றுல முதல் ரெண்டு நமக்கு நல்லா தெரியும். காலை யாருடைய பலி குறிக்குது? கரெக்ட். வெள்ளாட்டுக்கடா அவருடைய சரீரமாகிய சபை. இந்த இரண்டு பலிகளும் எங்க செலுத்தப்படுது? ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்துக்குள்ள செலுத்தப்பட்டு பலிபீடத்தில் தகனிக்கப்படுது. அதனுடைய ரத்தம் எங்க வரைக்கும் எடுத்து கொண்டு போகப்படுது? மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் அங்க கொண்டு போகப்படுது. இதெல்லாம் நமக்கு தெரியும். சுவிசேஷ யுகத்தில் கர்த்தர் இயேசுனுடைய பலியில ஆரம்பிச்சு இந்த யுகம் முழுக்க நிறைவேறுகிற இன்னொரு பலி அவருடைய சரீரமாகிய சபையின் பலியை சம்பந்தப்படுத்தும் அருமையான நிழல்கள். சரி, அதே வேளையில் அந்த வசனத்தில் சொல்லப்படுற மூன்றாவது பலி என்னன்னா, தீட்டுப்பட்டவர்களுக்காக தெளிக்கப்பட்ட கிடாரி. கிடாரி தீட்டுப்பட்டவர்களுக்காக இன்னொரு பலி அங்க செய்யப்படுது, அது கிடாரி என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இந்த கிடாரி தான் நம்முடைய டாபிக். இந்த கிடாரி என்ன என்று நாம பார்க்கணும்னா என்னாகமம் போனோம். என்னாகமத்தில் 19:2-6 வாசிங்க.
கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தறிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள்.
பாருங்க, பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரி. அதனால தான் நம்ம சொன்னோம் சிகப்பு கிடாரி, இங்கிலீஷ்ல ரெட் ஹைஃபர். சோ இந்த சிகப்பு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அப்புறம்
அதை எலியேசர் என்னும் ஆசாரியன் இடத்தில் ஒப்புக் கொடுங்கள்.
அதை ஆசாரியன் எலியேசர் கிட்ட ஒப்புக் கொடுங்க.
அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவுள்.
ரொம்ப முக்கியம். அந்த சிகப்பு கிடாரி எங்க கொண்டு போகப்படணும்? பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய செட்டப் நமக்கு இல்லைங்களா? மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், பிரகாரத்துக்கு வெளியே அந்த தொங்கு திரைகளுக்கு வெளியே இருக்கிறது நான்கு திசையிலும் பாளையம் கேம்ப் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கதான் கூடாரம் போட்டிருப்பாங்க. சோ இந்த பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகணும் இந்த சிகப்பு கிடாரி. அப்புறம்
அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட
பலி ஆகுது பாத்தீங்களா. சோ இந்த சிகப்பு கிடாரி பலி ஆகிற இடம் எங்கன்னா பாளையத்துக்கு வெளியே போய் அங்க பலி ஆகுது. அப்புறம்
அப்பொழுது ஆசாரியன் ஆகிய எலியாசார் தன் விரலினால் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க கடவன்.
அப்புறம்
பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் ரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும்.
ஆமாம், பலி செலுத்தப்பட்ட அந்த சிகப்பு கிடாரி அந்த ஆசாரியனுடைய கண்ணுக்கு முன்னால சுட்டெரிக்கப்படணும். அப்புறம்
அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எடுக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே
போதும். ஒன்பதாம் வசனம் போயிடுங்க.
சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும்.
பாருங்க, அந்த கிடாரிய பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் பலியிட்டு சுட்டரிச்சு அதனுடைய சாம்பலை ஒரு சுத்தமான இடத்துல கொட்டி வைக்கணுமாமா. காரணம் என்னன்னா, அது இஸ்ரேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். நெக்ஸ்ட், அது எப்படி பாவத்தை பரிகரிக்கும்? வசனம் வாசிங்க.
கிடாரின் சாம்பலை வாரி
16ல இருந்து போயிடுங்க. 16, 17, 18.
வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ஆகையால்
தீட்டுப்படுவதற்கான சில கட்டளை அங்க கொடுக்கப்படும். இஸ்ரேல் ஜனங்கள யாராவது பட்டயத்தால வெட்டுண்டவனை செத்தவன மனித எலும்பை பிரேத குழியையாவது தொடும் பொழுது அவர்கள் தீட்டுப்பட்டவர்களா நியாயப்பிரமாணத்தின்படி கருதப்படுறாங்க. அப்படி தீட்டுப்பட்டவர்கள் வசனம் வாசிங்க.
ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும்.
இந்த தீட்டுப்பட்டவங்க அந்த தீட்டிலிருந்து விடுதலை ஆகணும், சுத்திகரிக்கப்படணும் என்பதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பலி செலுத்தப்பட்டு எரிக்கப்பட்ட கிடாரியினுடைய சாம்பலை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு அந்த சாம்பலோடு என்ன ஊத்தணும்? ஊற்று நீர் ஊத்தணும். அப்புறம்
சுத்தமான ஒருவன் யூசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியையாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க
கடவன்.
சுத்தமாய் இருக்கிறவன் தீட்டப்பட்டவன் மேல் மூன்றாம் நாளிலும்.
போதும் போதும், 18 வாசிச்சிட்டீங்கல்ல. சோ இப்போ அந்த கிடாரியினுடைய சாம்பல் ஊற்றுச்சலம் கலந்து ஈசோப் எடுத்து அந்த ஜலத்துல தொட்டு தீட்டுப்பட்டவங்க மேல தெளிக்கும் பொழுது அந்த தீட்டு அவங்களை விட்டு அங்க நீங்குது என்று பார்க்கிறோம். சோ இது பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்கும்படிக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. அதாவது இஸ்ரேல் ஜனத்துல தீட்டுப்பட்டவர்கள் அந்த தீட்டிலிருந்து சுத்திகரிக்கப்படுவதற்காக அந்த கிடாரி அதனுடைய பலி அதனுடைய சாம்பல் அங்க உதவி இருக்குது. நாம அங்க பாக்கிறோம். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சகோதர சகோதரிகளே, இந்த கிடாரியினுடைய பலி யாருடைய பலிய அங்க குறிக்குது? நெக்ஸ்ட், அந்த பலி எப்படி யார எந்த காலத்துல பாவத்துல இருந்து சுத்திகரிக்குது? இது ரெண்டு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல் பாகம் ரொம்ப சுருக்கமா முடிச்சுட்டு அடுத்த பாகம் ரொம்ப ஆழமாக நாம தியானிக்க போகிறோம். சோ காலை கர்த்தர் இயேசுவின் பலி, வெள்ளாடு சபையினுடைய பலி, இது ரெண்டுமே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அங்க செலுத்தப்படுகிற பலிகள். ஆனா மூன்றாவதா பேசப்படுகிற இந்த சிகப்பு கிடாரி, இது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள செய்யறது இல்ல, மாறாக எங்க செய்யறாங்க பார்க்கிறோம், பாளையத்துக்கு வெளியே அங்க செய்யறாங்க. சோ இந்த யாருடைய பலி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஒரு விஷயம் வச்சு அங்க கண்டுபிடிக்கலாம். சோ எப்போ ஆசரிப்பு கூடாரம் நம்ம சொல்கிறோமோ அது முழுக்க முழுக்க யாரோடு சம்பந்தப்பட்ட விஷயம், சுவிசேஷ யுகத்தின் சபையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நெக்ஸ்ட் அந்த ஆசரிப்பு கூடாரம் பிரகாரம் அதனுடைய வாசல் யாரு அடையாளம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டவங்க அவருக்கு பின்னான காலத்துல இருக்கிறவங்களை பத்தினது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விஷயங்கள், அவர் மற்றும் அவருடைய சரீரமாகிய சபையினுடைய விஷயம். சோ இது சுவிசேஷ யுகம் துவக்கி சுவிசேஷ யுகம் முழுக்க நடக்கிற பலிகள் விஷயம் வந்துட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஏறெடுக்கப்படுற காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா பலி அங்க குறிக்குது. சோ இப்போ இன்னொரு பலி அது எங்க செலுத்தப்படுதுன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது ஆசரிப்பு கூடாரம் பாளையம் வெளியே அங்க செலுத்தப்படுது என்று சொல்லும் போது இது எந்த காலத்துல செலுத்தப்பட்ட பலி என்பது நாம கண்டுபிடிக்க முடியும். அதாவது கர்த்தர் இயேசுக்கு முன்னால, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னால இந்த காலப்பகுதியில செலுத்தப்பட்டுட்ட ஒரு பலி. கிறிஸ்துவுக்கு முன்னால இந்த உலகத்துல யார் அப்படி பலியாகி இருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது தெரியும் நமக்கு, கிறிஸ்துவுக்கு முன்னால என்ன ஒரு வாய்ப்பு போயிடுச்சு, யூத யுகத்துல முற்பிதாக்களினுடைய காலம், அவங்களுடைய தேர்ந்தெடுக்கப்படுதல். சோ அப்ப இந்த சிகப்பு கிடாரி பாளையத்துக்கு புறம்பே பலி செலுத்தப்படுவது குறுகிது கிறிஸ்துவுக்கு முன்னால் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள், விசுவாச வீரர்கள் அவர்களுடைய பலிய இந்த ஒரு சிகப்பு கிடாரி அங்கு அருமையாக அடையாளப்படுத்துவது நாம் அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த முற்பிதாக்கள் பத்தி எபிரேயர் 11:32-38 வரைக்கும் வாசிக்கலாம்.
பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாரக், சிம்சோன், எப்தா, தாவிது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை செய்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரிசு பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள்.
ஆமாம், இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது முற்பிதாக்கள் அவர்கள் எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவனுக்கு முன்பாக ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எந்தெந்த வகையில் அவர்கள் தங்களுடைய பாடுகளை உபத்திரவங்கள் சோதனைகளுக்குள்ள போனாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் வாழ்ந்து அவர்கள் மறித்திருக்கிறாங்க என்கிற விஷயம் அங்க சொல்லப்படுவது நமக்கு தெரியும். சோ இந்த முற்பிதாக்கள் தேவனுடைய திட்டத்துல சகோதர சகோதரிகளே, நம்ம சங்கீதம் 45:16 வாசிக்கிறோம்.
உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கு பிரபுக்களாக வைப்பீர்.
ஆமாம், உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். சோ இந்த வசனம் என்ன ஒரு கருத்து நமக்கு காண்பிக்குது, தேவனுடைய ராஜ்யத்துல பூமியில பிரபுக்களாக இருக்க போவது யார் பார்க்கிறோம், முற்பிதாக்கள், அதாவது கர்த்தர் இயேசுவுக்கு முதலாம் முருகையில பிதாக்களா இருந்துட்டு அவர்கள் அவருடைய இரண்டாம் வருகையில அவருடைய ராஜ்யத்துல அவர் ராஜாவா இருக்கும் போது அவரால் எழுப்பப்படுறதுனால அவருக்கு குமாரர்களா இருந்து பூமி எங்கும் பிரபுக்களாக இருப்பாங்க. அவங்கள மத்தேயு 11:11 வாசிக்கும் பொழுது பெரியவர் யார் பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன். வசனம் வாசிங்க,
ஸ்திரீகளில் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறார் என்று.
இந்த முற்பிதாக்கள் கண்டிப்பா பெரியவர் சீஃப் யார்தான் இருப்பார்? கண்டிப்பா யோவான் ஸ்நானகன். தேவனுடைய ராஜ்யத்துல பூமியின் மீது ஒரு பிரசிடென்ட் சொன்னா யார்தான் அது? கண்டிப்பா யோவான் ஸ்நானகன். வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், பேசிக்ல நீங்க நிறைய கேட்டுடுக்கிறீங்க சகோதர சகோதரிகள். சிகப்பு கிடாரி பாளையத்துக்கு புறம்பே பலியானது கிறிஸ்துவுக்கு முன் தெய்வீக திட்டத்துல இருந்துட்ட முற்பிதாக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய பலிகளை எங்க அருமையாக காண்பிக்குது. ஆனா இங்க என்ன பாக்குறோம்னா இந்த சிகப்பு கிடாரி அங்க பாளையத்துக்கு புறம்பே பலியாகணும், சுட்டரிக்கவும் படணும். சோ இந்த கிடாரி சுட்டரிக்கப்படுவது அக்னியில போடப்படுவது எது கிடையாதுனா முற்பிதாக்கள் அனுபவிச்சுட்டா எல்லா உபத்திரவங்கள் பாடுகள் பலிகளுக்கு அங்க அடையாளம் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த முற்பிதாக்கள் பாருங்க, இது சிகப்பு கிடாரி ஏன் சொல்லப்படணும்னா சிகப்பு பைபிள்ல எதோடு தொடர்புடையது, உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் அது வெண்மையாக்கப்படும் என்று நாம் அங்க பார்க்கிறோம். அதாவது இவர்கள் பரிபூர்ணர்கள் கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்துட்டு பலவீனமான விழுந்து போன அணி இந்த சந்ததியில இருந்துதான் வந்துட்டாங்க. சோ அதுதான் சிகப்பு கிடாரி என்று அங்க பார்க்க, அநீதிமான்களாக இருந்துட்டு அவர்கள் இந்த ஒரு பலி அவர்கள் அங்க ஏறெடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம், இந்த சிகப்பு கிடாரி குறிக்கணும் முற்பிதாக்கள், அதனுடைய பலி கொடுக்கணும் குறிக்கணும் முற்பிதாக்கள்னுடைய பலி. இப்போ அந்த கிடாரி பலி செலுத்தப்பட்ட பின்பு சுத்தி சுட்டு எரிக்கப்பட்டு அதனுடைய சாம்பல் எடுத்து என்ன பண்றாங்க, விசேஷமான ஒரு இடத்துல வைக்கிறான். அந்த சாம்பல் ஊற்று ஜலத்தோட கலந்து ஈசோப்புல தொடப்பட்டு தீட்டுப்பட்டவர்கள் மேல தெளிக்கப்படும் போது அது தீட்டில் இருந்து அவர்களை சுத்தி கரிக்குது. இந்த விஷயம் எப்ப நடக்குது, யாருக்கு நடக்குது என்பது தான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுவின் பலி முதல்ல அவருடைய சரீரமாகிய சபைக்கு அப்புறம் உலகத்தின் ஜனங்களுக்கு என்று அங்க நாம பாக்குறோம் இல்லைங்களா, காலையினுடைய அந்த பலி. ஆனா இங்க நாம இதெல்லாம் சுவிசேஷ யுகத்துல நடக்குது, 1000 ஆண்டு அரசாட்சியில தொடர்ந்து நிறைவேறும் உலகத்துக்காக கர்த்தர் இயேசுனுடைய பலி அங்க பயன்படுத்தப்படும் பொழுது. ஆனா இந்த சிகப்பு கிடாரி அதாவது முற்பிதாக்களுடைய அந்த பலிகள் சகோதர சகோதரிகளே யார் வந்து சுத்திகரிக்கப்படுவாங்க, எப்பொழுது சுத்திகரிக்கப்படுவாங்க, எப்படி சுத்திகரிக்கப்படுவாங்க என்பது தான் இந்த பாடத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது. சோ இது மறுபடியும் யார் தான் சுத்திகரிக்கப்பட போறாங்கன்னா அது உலகத்தின் ஜனங்கள் தான். சோ முற்பிதாக்களுடைய பலியின் மூலம் உலகத்தின் ஜனங்கள் அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்கள் விடுவிக்கப்படுவதற்கு உதவும். ஆனா இது நிச்சயமா எப்பதான் நடக்கணும், 1000 ஆண்டு அரசாட்சி. 1000 ஆண்டு அரசாட்சியில தான் முற்பிதாக்கள் அவர்களே பூமியின் மீது பிரபுக்களாக இருந்து யார வழி நடத்துவாங்க, உலகத்தின் ஜனங்களையே அங்க வழி நடத்துவாங்க. அப்போ இது உலகத்தின் ஜனங்களை சுத்திகரிக்கும், 1000 ஆண்டு அரசாட்சியில சுத்திகரிக்கும். ஆனா எப்படி சுத்திகரிக்கும் அதுதான் நம்மளுடைய அங்க கேள்வி. முற்பிதாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்கொண்டுட்ட பாடுகள் சோதனைகள் உபத்திரவங்கள் அதன் மத்தியில் அவர்கள் பலியாயிட்டது, இந்த விஷயம் எப்படி 1000 ஆண்டு அரசாட்சியில உலகத்தின் ஜனங்கள் அவங்களுடைய பாவங்கள் இருந்து விடுபடுவதற்கு உதவியாக இருக்கும் என்று பார்க்கும் போதுதான் மறுபடியும் இப்ப வசனம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 19:16-17 வசனங்கள்.
வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரின் சாம்பல் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். சுத்தமான ஒருவன் யூசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பை ஆகிலும் வெட்டுண்டவனை ஆகிலும் செத்தவனை ஆகிலும் பிரேத குழியை ஆகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன்.
போதும். இப்படித்தான் முர்தீதாக்களுடைய அந்த பலிகளின் மூலம் நிழல்ல சொல்லப்பட்டிருக்கிறது நிஜத்துல நிறைவேறும். அதாவது உலகத்தின் ஜனங்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவாங்க. அதாவது அவங்களுடைய சாம்பல், அதாவது சிகப்பு கிடாரியினுடைய சாம்பல் எடுக்கணும், ஒரு பாத்திரத்துல போடணும், அதுல ஊற்று தண்ணீர் ஊற்றி கலந்துடணும், ஈசோப்பு கொண்டு தெளிக்க போது அது அவங்க சுத்திகரிப்பு ஆவாங்க. சோ இது எதுக்கு அடையாளம் சகோதர சகோதரிகள்? சோ சாம்பல் பைபிள்ல எதுக்கு அடையாளம்? இப்பதான் பாடம் ஆரம்பிக்குது, இதுவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். சாம்பல் பைபிள்ல எதுக்கு அடையாளம்? இல்லாட்டி எதை குறிக்கலாம் பாருங்க. பைபிள்ல ஒரு அடையாளத்தை டீல் பண்ணும் போது, ஒரு அடையாளத்தை நாம ஆராய்ந்து பார்க்கும் போது அதுக்கான ஆவிக்குரிய அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த அடையாளத்தை நல்லா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அந்த அடையாளம் என்ன அப்படிங்கறத முதல்ல என்ன பண்ணணும், கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். பாருங்க இங்க நாம பாக்குற ஒரு அடையாளம் என்னது, சாம்பல். சாம்பல் என்ன? இப்படி கேட்டா சாம்பல் சாம்பல் தான் சொல்லுவோம் இல்லீங்களா? ஆனா சாம்பல் என்ன? அது இதெல்லாம் போக வேண்டாம். சாம்பல் என்னன்னா என்னென்ன மாதிரி சிந்திக்கலாம், சாம்பல் சாம்பல். ஆனா எப்படி வந்துச்சு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் அதெல்லாம் கேட்கல, வெறும் சாம்பல் தான் கேட்டேன், கிடாரியின் சாம்பல் கேட்கல. சாம்பல்ங்கிறது அடையாளம், அந்த அடையாளம் பாருங்க அவ்வளவுதான். அந்த சாம்பல் சாம்பல் எதையாவது ஒண்ணு எரிக்கும் போது கிடைக்குது. அப்போ அந்த எரிக்கப்படுறது நிஜம் சரிங்களா? அது எரிஞ்சதுக்கு பின்பு அந்த நிஜம் என்ன ஆயிடுது? போயிடுது அவ்வளவுதான் இல்லீங்களா? ஆனா அப்படி ஒண்ணு இருந்ததுக்கான ஒரு அடையாளம் என்ன சொல்லலாம் பாத்தீங்களா? ஏதோ ஒன்றினுடைய மிச்சம் சொல்லலாம் இல்லீங்களா? பாத்தீங்களா, மிச்சம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு விஷயம், ஒரு பொருள் இருந்துச்சு, அது அக்னியில போடப்பட்டாச்சு, முற்றிலும் எரிஞ்சு அது அழிந்து போச்சு, ஆனா அதனுடைய ஒரு மிச்சமே ஒரு இது அங்க இருக்குது அவ்வளவுதான். சோ இங்க கிடாரியினுடைய சாம்பல், கிடாரி யார் குறிக்கிறாங்க? முர்பிதாக்கள். எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. பலியானாங்க, குட். எரிக்கப்பட்டாங்க, குட். சாம்பல் இருக்குது அப்படின்னா இது எதை குறிக்கும்? முற்பிதாக்களோடு சம்பந்தப்பட்டது. ஆனா எது என்னவா இருக்கலாம்? குட். முற்பிதாக்களுடைய அனுபவங்கள் ரொம்ப அருமை. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில அவர்கள் அனுபவிச்ச விஷயங்கள். எபிரேயர்ல பார்த்தோம் 11 அதிகாரத்தில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க, இப்படி எல்லாம் தேவனுக்கு கீழ்படைஞ்சு இந்த பாவமான உலகத்துல அப்பூரணர்களா இருந்த போதும் நீதிக்கு பயந்து வாழ்ந்தாங்க. அதுக்காக எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் பட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி இந்த பூமியில பலி ஆயிட்டாங்க கிறிஸ்துவுக்கு முன்னால பாளையத்துக்கு வெளிய. பாருங்க இப்போ என்னதான் எஞ்சி இருக்கலாம் அப்படின்னு அவர்கள் வாங்கிட்டா அந்த அனுபவங்கள் அப்படியே ரெக்கார்டு இருக்கும் அவங்களுக்கு இல்லீங்களா? நமக்கு நல்லா தெரியும் முற்பிதாக்கள் என்ன வாங்க, உயிரோட எழுந்து வருவாங்க, எத்தனாவது உயிர் தழுதல்ல. பொதுவா எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற சகோதரம் கேள்வி கேட்டா கொஞ்சம் உஷாரா இருங்க, அவங்க செக் பண்றாங்க நீங்க பேசிக்ல எந்த அளவுக்கு இன்னும் தெளிவா இருக்கிறீங்க, அட்டன்டிவா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. சோ அப்போ என்ன கேள்வி கேட்டா, எத்தனாவது உயிர் தழுதல்ல வருவாங்க? எத்தனாவதுன்னா மூன்றாவதுன்னு சொல்லுங்க. என்னன்னு கேட்டா மேன்மையான உயிர்த்தல் சொல்லுவோம். ஆமா, மேன்மையான உயிர்த்தல வருவாங்க. சோ அப்படி வரும் பொழுது அந்த அனுபவம் என்ன அனுபவம், அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால வாழ்ந்து பெற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் எல்லாமே அவர்கள் பயன்படுத்துவாங்க. யாருக்காக? உலகத்தின் ஜனங்களுக்காக அவங்களை வழி நடத்தும் பொழுது அவங்களுடைய பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆவதுக்கு. சோ இந்த சாம்பல் குறிக்குது த எக்ஸ்பீரியன்ஸ், த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆன்சியன்ட் ஒர்த்திஸ், முற்பிதாக்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள். இந்த அனுபவங்களை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு என்ன ஊற்றணும், ஊற்று தண்ணி சொல்லும் போது கண்டிப்பா எதை குறிக்கணும், சத்தியம் இல்லைங்களா, ஜீவ தண்ணீர் சத்தியம். சோ ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில முற்பிதாக்கள் ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரியற பாகத்துல பிரபுக்களாக பூமி எங்கும் இருப்பாங்க. அவங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் பிளஸ் கர்த்தர் இயேசு சபை கிட்ட இருந்து வருகிற சத்தியம், இந்த சத்தியத்தோடு இவர்களுடைய அனுபவம் சேர்ந்து யாருக்கு போதிக்கப்படும் பார்க்கிறோம், உலகத்தின் ஜனங்களுக்கு போதிக்கப்படும். உலகத்தின் ஜனங்கள் யாரு, தீட்டுப்பட்டவங்க. எதனால தீட்டுப்பட்டவங்க, மரணம் பாவத்தினால தீட்டுப்பட்டிருக்கிற ஜனங்கள். சோ இந்த பாவம் மரணத்தினுடைய தீட்டு, அதுல இருந்து அவர்கள் எப்படி விடுதலை ஆவாங்கன்னா சத்தியம் மற்றும் முற்பிதாக்களுடைய வாழ்க்கை அனுபவங்களின் மூலம் அங்க அது நிறைவேறும். ஆனா இது எப்படி, இது தேவனே அவருடைய தெய்வீக திட்டத்துல நிறைவேற்றுகிறார். சகோதர சகோதரிகளே, முற்பிதாக்களுடைய அனுபவங்களே ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு போதிக்கப்படுகிற சத்தியத்தோடு இணைஞ்சு அந்த உலகத்தின் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்பது எப்படி நிறைவேறும்னா, அருமையான திட்டம் நமக்கு அங்க பாக்குறோம். மீகால வாசிங்க நீங்க, நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம்.
அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான்.
ஆமா, வசனம் முடிச்சிட்டீங்களா, படிங்க.
சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு
பாருங்க. ராஜ்யத்துல இந்த வசனம் அப்ளை பண்ணி நாம புரிஞ்சுக்கணும். அவன் அவன் அப்படின்னா ஒவ்வொருத்தனும், ஒவ்வொரு தனி மனுஷனும் தன் தன்
திராட்சை
செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல், அதான் ரொம்ப முக்கியம். அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழல்ல அத்தி மரத்தின் நிழல்ல பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வான். சோ இது ராஜ்யத்தை பற்றின ஒரு வசனம். இது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம், நிச்சயமா லிட்டரலா அங்க புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன ஆகும், லிட்டரலா புரிஞ்சீங்கன்னா உலகம் முழுக்க ரெண்டு மருந்தா இருக்கும் இல்லைங்களா, அதுவும் நம்ம நடக்க கூட முடியாது. ஏன்னா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு திராட்சை செடி, ஒரு ஒரு அத்தி மரம், அது நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஆனா இது அடையாள பாஷையில சொல்லப்பட்டதுக்கு இது ஒரு தீர்க்க தரிசனம், ராஜ்யத்தை பற்றினா தீர்க்க தரிசனம். ராஜ்யத்துல ஒவ்வொரு மனுஷனும் அவன் அவனுடைய திராட்சை செடியோட நிழல்ல இருப்பாங்க, அவன் அவனுடைய அத்தி மரத்தின் நிழல்ல இருப்பாங்க. அந்த ஆர்டர் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல். அவன் அவன் எது வருது, முதல்ல திராட்சை செடி முதல்ல, நெக்ஸ்ட் அத்தி மரத்தின் நிழல்ல பயப்படுத்துவார் இல்லாமலே அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. சோ பைபிள்ல திராட்சை செடி யாருக்கு அடையாளம், நானே மையான திராட்சை செடி, நீங்களே கொடிகள் என்று அங்க சொல்லும் போது யார் சேர்த்து சொல்லலாம், கர்த்தர் இயேசு பிளஸ் சபை. வெரி குட், சரிங்களா. சோ இது யோவான் 15 அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நீங்க எழுதிக்கலாம். திராட்சை செடி சொல்லும் போது கர்த்தர் இயேசுவும் அவரோடு இருக்கக்கூடிய சபை ரொம்ப அருமையாக நம்ம சொல்லலாம், ரொம்ப தெளிவா சொன்னா சபை நம்ம அங்க சொல்லலாம். சகோதர சகோதரிகளே, சரி, அத்திமரம் பைபிள்ல யார் கிடையாது, மத்தேயு 24:32-34 வசனங்கள் நீங்க அங்க எழுதிட்டோம்னா யார் குறிக்கும், இஸ்ரவேல் ஜனங்களே. பாருங்க இப்போ ராஜ்யம், இப்ப ராஜ்யத்தை நீங்க மனதில் பிக்சரைஸ் பண்ணுங்க. சோ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், திராட்சை செடி, புதிய வானம், கர்த்தராகிய இயேசு மகிமை அடைந்த சபை, அத்தி மரம், இஸ்ரவேல். இஸ்ரவேல்ல யார் ரொம்ப முக்கியம், முற்பிதாக்கள் முக்கியம். சோ புதிய பூமி அப்படின்னா புதிய கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான ராஜ்யத்துல முற்பிதாக்கள் அவர்களுக்கு கீழே மாம்சீக இஸ்ரேலர் அங்க இருப்பாங்க பிரபுக்களாக பாருங்க. சோ ராஜ்யத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு உலகத்தின் ஜனங்களும் பாவத்தில இருந்து விடுதலை ஆவதற்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அருமையான திட்டம் தான் இந்த திட்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சதயங்கம் முற்பிதாக்கள் ஒருத்தர் வழி நடத்துறதுக்கு அங்க இருப்பாங்க. எப்படி இது எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த முத்திரை போடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர், 144,000 பேர். எந்த கோத்திரத்தில இருந்து? இஸ்ரேலின் சகல கோத்திரங்கள். எத்தனை கோத்திரம்? வசனம் அதை எழுதிக்கோங்க, வெளிப்படுத்தல் 7:7 இருந்தா வருது 4, 5, 6, 7 இல்லீங்களா, எழுதிக்கோங்க. சோ அந்த வசனம் நீங்க தியானிச்சீங்கன்னா 144,000 பேர் தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆனா ஒவ்வொரு கோத்திரத்தில இருந்து எத்தனை பேரு? 12,000. அந்த 12 கோத்திரத்திலிருந்து எடுக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் வெளிப்படுத்தின விசேஷம் 20:21 போனீங்கன்னா அங்க ஒரு புதிய எருசலேம், 21:2 வாசிங்க.
யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்.
இப்ப நீங்க 10 வாசிங்க.
பெரிதும் உயரமும் ஆன ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
அப்புறம்
அதில் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது.
சரி, அப்புறம் இருங்க.
வாசலின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியார் ஆகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன.
பாருங்க, அந்த புதிய எருசலேம் பரிசுத்த நகரம், அது கூட எது கிடையாதுனா மகிமை அடைந்த சபைக்கு அடையாளம். ஆனா அதுக்கு எத்தனை அஸ்திபாரக்கள் இருந்துச்சு? 12 அஸ்திபாரக்கள். சோ சபையோட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 12 என்கிற எண்ணம் அடிக்கடி அங்க வரும். 12 கோத்திரம், 12 அஸ்திபாரக்கல்லு, அந்த மார்பதக்கல் கூட எவ்வளவு பிரதான ஆசாரியனுக்கு 12. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னன்னா தேவன் ஒரு திட்டம் பண்ணிருக்கிறார். இந்த சபை 144,000 பேரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எத்தனை பிரிவு இருக்குது? 12 பிரிவு இருக்கு. இந்த ஒரு ஒரு பிரிவும் என்ன எதை குறிக்கும்? கிளாஸ்ல பாத்துருக்கோம் இல்லைங்களா, சபை 3 நாம பார்த்தோம். இந்த 12 கோத்திரத்துல 12,000 போது ஜூதா கோத்திரம் எதை குறிக்குது? லேவி கோத்திரம் யார குறிக்கிறாங்கன்னு சொல்லி சபை 3 நாம பார்த்துருக்கோம். அதாவது 12 விதமான குண லட்சணங்கள் உள்ளவங்களைத்தான் தேவன் இந்த பூமியில மனிதர்களாக சிருஷ்டித்துட்டார். மனுஷங்களுக்குள்ள எத்தனை குணலட்சணம் அப்படின்னா, எத்தனை வகையான மனுஷங்க தான் இருக்கிறாங்க பூமியில? 12 வகை. எத்தனை வகையான குதிரை இருக்குன்னு கேட்டா சொல்லுவோம் இல்லைங்களா? குதிரை தான், ஆனா அதுல என்ன இருக்குது? வகை இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு, ஒரு தனி தன்மை, ஒரு விசேஷித்த குணாதிசயங்கள் இருக்குது இல்லைங்களா? இருக்கா இல்லையா? சில குதிரைகள் ஓடுமா, ஓடுறதுக்கு மாத்திரம் பயன்படுத்தலாம். சில குதிரைகள் என்ன பண்ணும்? ட்ரில் எல்லாம் பண்ணும், மார்ச் பாஸ்ட் பண்ணும், மாத்தி கட்டக்கூடாது. அதை கொண்டு போய் ரேஸ்ல போட்டா என்ன ஆயிடும்? அது நிதானமா மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டு போகும், ஓடாது சரிங்களா? சோ அப்ப அந்தந்த குதிரை குதிரை தான், இன்னும் ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? குணாதிசயம். அது மாதிரி தேவன் மனிதர்களை உண்டு பண்ணினார் பூமியில. ஆனா எவ்வளவு குணலட்சணங்கள், எவ்வளவு தனித்தன்மையோடு பன்னெண்டு விதமான மனுமக்கள். சோ இந்த பன்னெண்டு விதமான ஜனங்கள்ல இருந்து என்ன பண்றார் சபைக்கு? எத்தனை பேர் எடுக்கிறார்? ஒரு குணத்திலிருந்து எத்தனை பேர் எடுக்கிறார்? அவ்வளவுதான், பன்னெண்டாயிரம் தான் எடுக்கிறார். சோ 144,000 பேர்ல பன்னெண்டு குணாதிசயம், பன்னெண்டு தனித்தன்மைகள் கொண்ட பன்னெண்டு பிரிவுகள் இருக்குது. ஒரு ஒருலயும் 12,000 பேரு அங்க இருக்கிறாங்க. இதுதான் ஏற்பாடு. இப்போ இந்த பன்னெண்டு விதமான குணலட்சணங்கள் கொண்ட மனுக்களும் உயிர் தேடுதல்ல வருவாங்க. எங்க 1000 ஆண்டு அரசாட்சி. இப்போ இவங்களை 1000 ஆண்டு அரசாட்சியில வழி நடத்தணும், போதிக்கணும், உணர்த்தணும். இதுக்கு தேவன் எப்படி பண்றாருன்னா, சகோதர சகோதரிகளே அதுதான் பார்க்கிறோம். அவன் அவனு தன் தன் திராட்சை செடியின் நிழல்ல, அத்தி மரத்தின் நிழல்ல இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியில ஒரு வித குணலட்சணம் இருக்கிறவருக்கு அதே குணலட்சணத்துல பரலோகத்துல யார் இருப்பாங்க? 12,000 சபை இருப்பாங்க. அதே குணலட்சணத்தை சேர்ந்த முற்பிதாக்கள் பூமியில இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் எங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதே 12 விதமான ஜனங்கள் மத்தியில் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தேவன் பிளான் பண்றாரு பாருங்க. சோ ராஜ்யம் பத்தி பேசும்போது இன்னும் ரொம்ப ஆழமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எவ்வளவு நேர்த்தியா அங்க தேவன் அங்க செய்யறார். 12 விதமான ஜனங்கள் மனுக்குலம், அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்களை எப்படி வழி நடத்தணும் தேவனு முன்கூட்டியே பிளான் பண்றார். அதுல இருந்து எடுங்க முற்பிதாக்கள். ஒரு வகுப்புல கண்டிப்பா என்ன பண்ணிடுங்க தேவன், எவ்வளவு எண்ணிக்கை நமக்கு முற்பிதாக்கள் பத்தி தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு அருமையான எண்ணிக்கை இருக்கணும். அது ஒரு சமமான நிலைமையில தான் இருக்கணும். ஒவ்வொரு குணாதிசயத்துல இருந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில முற்பிதாக்களை தேவன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஆனா சபை என்ன பண்றார், 12 விதமான குணலட்சணங்கள் கொண்ட மனுக்குலத்திலிருந்து 12,000 ஏற்கனவே எடுத்துட்டார். இப்ப ராஜ்யத்துல ஒவ்வொரு மனுஷனும் சகோதர சகோதரிகளே அவங்களுக்கான சபை, அவங்களுக்கான முற்பிதாக்கள், அவங்களுக்கு கீழே இவர்கள் பூமியில அங்க இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? புரியாட்டி எப்படி நாம சொல்லலாம்னா சகோதர சகோதரிகளே, உதாரணத்துக்கு நாம பார்க்கலாம். இப்போ உயிர் தெழுந்து வருகிற உலக ஜனத்துல மூர்க்கமான குணம் கொண்டவா எடுத்தோன்னு நெகட்டிவ் தான் எடுக்கிற, ஏன்னா அதுதான் புரியும் உங்களுக்கு சரிங்களா. ரொம்ப கோபக்காரங்க, ரொம்ப கொடூரமான மனுஷங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு லிஸ்ட் சொல்லுங்க. ஹிட்லர், நான் கூட ஃபர்ஸ்ட் ஹிட்லர் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சதாம் ஹுசைன், சரி இடி அமீன், முசோலினி, எல்லாம் நல்லா ஹிஸ்டரி படிச்சிருக்கிறீங்க. நீரோ மன்ன, கொலைக்காரங்க, தீவிரவாதிகளே இல்லைங்களா, கொலையை செய்யறவங்க, இவங்க எல்லாம் ரொம்ப என்ன கேரக்டர், இவங்க எல்லாம் மூர்க்கமான கேரக்டர்ஸ், ரொம்ப கடினமான மனுஷங்க. இவங்கள 1000 ஆண்டு அரசாட்சியில எதுல நடத்தணும்? அவர்கள் இப்படி கிளாஸ்ல உட்காருவாங்களா பாத்தீங்களா, எவ்வளவு கஷ்டம். ஏன்னா அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது எப்படித்தான் உயிர்த்தெழுந்து வராங்க மனுக்குலம்? ஆமா, உயிர்த்தெழுதல் எல்லாம் புரிஞ்சுக்கணும். மனுக்குலம் எப்படித்தான் எந்திரிச்சு வருவாங்க? அதே சிந்தையில எந்திரிச்சு வருவாங்க, அதே பாவ நிலை. ஆனா முற்பிதாக்கள் எப்படி எந்திரிச்சு வருவாங்க? அவர்கள் பரிபூர்ணமா வருவாங்க. சோ கண்டிஷன் பார்க்கணும். சோ மனுக்குலம் வந்துட்டு அதே பாவமான நிலையில எந்திரிச்சு வரும்போது என்னென்ன பிளான் எல்லாம் வச்சுட்டு நிறைவேற்றாம போனாங்களோ, எந்திரிச்சோன்னு அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தான் எந்திரிப்பாங்க. அதுதான் நல்ல வாய்ப்பு கிடைச்சது, இந்த முறை நாம பண்ணிடலான் தான் எந்திரிப்பாங்க. இவங்களை சத்தியத்துல நடத்தணும் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இப்ப இவங்களை நடத்துறதுக்கு தேவன் எந்த முற்பிதாக்கள் ஏற்படுத்துவார்? ரொம்ப சாந்தம், ரொம்ப அமைதியான முற்பிதாக்கள் விட்டா அவங்க போய் சொல்லுவாங்க, ஹிட்லர் இனிமேல் நீங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இப்படித்தான் நடக்கணும் சொல்லு. பார்த்து அவர் என்ன சொல்லுவார்? சரி, அது கற்பனை கூட்டலாம் சரிங்களா. சோ அப்ப அது என்ன ஆகாது, அது பாருங்க, அது என்னன்னா ஒரு 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 தேவன் சர்வ ஞானத்தோடு செயல்படுவது அங்க நமக்கு கொஞ்சம் புரியல. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஜனங்களை வழி நடத்த கொஞ்சம் என்ன இருக்கணும், கொஞ்சம் நல்ல கேரக்டர் இருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி முற்பிதாக்கள் தேவன் யார் வைப்பார்? வைக்கலாம், யோசிச்சோனா. சிம்சோன் சரியான ஆளுங்களா, ரொம்ப சரியான ஆள் இல்லைங்களா? பாருங்க, முற்பிதாக்கள் யார் வருவார்? கண்டிப்பா சிம்சோன் வருவார். ஒருத்தர் போதும், அவருக்கு ஒண்ணு தேவையில்லை, ஒரு எலும்பு கிடைச்சிட்டா போதும் சரிங்களா. ஆமா, யாரா இருந்தாலும் சரி ரொம்ப அமைதியா உட்காரு. அது மாத்திரம் இல்ல, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் மாத்திரம் இல்ல, இவங்கள மாதிரி அவங்களும் என்ன பண்ணிடுக்கிறாங்க, தப்பெல்லாம் பண்ணிடுக்கிறாங்க. சிம்சோன் வரும்போது என்ன சொல்லுவார், இங்க இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் அந்த கூப்பிட்டு அமைதியா உட்கார வச்சு, இங்க பாருங்கப்பா உங்களை எல்லா காட்டிலும் பெரியால் நானு, நீங்க எல்லாம் இந்த கன் வச்சுட்டு அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க, நான் ஒரு எலும்பு வச்சுட்டு அத்தனை பேரை கொன்னேன், ஆனா நான் கூட என்ன இருக்கிறேன் இன்னைக்கு தேவன் கிருபையில இப்படி ஆயிடுக்கிறேன். புரியுதுங்களா? அவங்களுடைய அனுபவங்கள், அந்த சாம்பல் அவங்க என்ன பண்ண வேணும், அவங்க வாழ்க்கையில முற்பிதாக்கள் என்னென்ன அனுபவம் எல்லாம் வாங்கிருக்கிறாங்களோ அதைய பாவத்துல எழுந்து வர மனுக்குலம் அவர்கள் கூட பயன்படும் வகையில் அதைய பிரயோகிப்பாங்க. சோ அதுதான் பாருங்க, இப்போ முற்பிதாக்கள் சிம்சோன் வைங்க, இல்லாட்டி தாவீதுன்னு கூட வைங்க, அவரு கூட பெரிய ஒரு வீரர் தான், ஒரு பெரிய தளபதி தாவீது, எத்தனையோ சேனைகள் எத்தனையோ யுத்தங்கள் பார்த்தவரு இல்லைங்களா, அவரு கூட முற்பிதாதா கண்டிப்பா அவரு கூட யூஸ் பண்ணலாம் தேவன். ஆனா முற்பிதாக்கள் இவங்கன்னா சபையில கூட அப்படி ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? சபையில யார் என்ன மாதிரி கேரக்டர் நம்ம சொல்லலாம், அதிகமா சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா சபை யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் போது கொர்நேலியும் வரார், முதல் புறஜாதி. அவர் வந்து யாரு, அவர் ஒரு நூற்றுக்கு அப்படின்னா அவர் கூட ஒரு கேப்டன், அவருக்கு கீழே எத்தனை பேர் சேவகர்கள், 100 பேர், அத்தனை பேருக்கு இவர் என்ன பண்ணி, இவர் என்ன பண்ணிருக்கிறார், தலைமை தாங்கிருக்கிறார்னா அதே டஃப் கேரக்டர் அவர்கிட்ட அங்க இருக்கு. இப்ப புரியுதுங்களா அந்த 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 தேவனுடைய திட்டம். சோ அவன் அவன் தன் தன் திராட்சை செடிக்கு கீழே, அப்படின்னா மூர்க்க குணமானவங்களை ஏத்துட்டோம்னா அவங்களுக்கே உரிய சுபாவம், அவங்கள போலவே பலகீனமான மனுஷங்களா இருந்து சபையாயிட்டவங்கள் கீழே இருப்பாங்க. அப்புறம் அவங்கள போலவே பலவீனம், அவங்கள போலவே அனுபவம் வாங்கிட்ட முற்பிதாக்களுக்கு கீழே பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்ப 1000 ஆண்டு அரசாட்சியில நிறைய சகோதரிகள் கூட எந்திரிச்சு வருவாங்க. பொதுவா சகோதரிகள்னா சாஃப்ட் கேரக்டர்ஸ் இல்லைங்களா, குழந்தைகள் கூட இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப ஒருவேளை மிஸ் மேட்ச் ஆச்சுன்னு வைங்க, இவங்களுக்கு வந்துட்டு சிம்சோனை போட்டோம்னு வைங்க, பயப்படுவாங்களா இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்துல நல்வழிப்படுத்தப்படும் பொழுது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. சும்மா சிம்சோனுக்கு கீழே குழந்தைகளையும் சிஸ்டர்ஸையும் விட்டா அவர் வரும்போதே அவங்களுக்கு ஏண்டா இந்த ராஜ்யம் வந்துச்சுங்கிற மாதிரி கூட நினைப்பாங்க. சோ அது வந்துட்டு ஏற்படையாதான், அது கரெக்டா அங்க பிக்ஸ் ஆகுறது அங்க இல்ல. ஒருவேளை இந்த மாதிரி ஸ்திரீகள் குழந்தைகளுக்கு யார் வந்து திராட்சை செடியா இருக்க வாய்ப்பு இருக்கு, சபையில இருந்து யார் வருவாங்க, மரியாள். பாருங்க, நான் மரியாள் தான் எழுதியிருக்கிறேன் சரிங்களா. முற்பிதாக்கள் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எடுங்க தீர்க்க தரிசிகள் அம்மா யாராவது எடுங்க, சிம்சோனுடைய அம்மா. நிறைய பேர் வருவாங்க, அண்ணா வராங்க நீங்க சொல்லக்கூடிய. பாருங்க, அந்த மாதிரி அந்த அந்த ஸ்திரீகள் மற்றும் குழந்தைகளுக்கே உரிய குணலட்சணங்கள் உரிய அனுபவங்களை வாங்கி மறிச்சிட்ட பரிசுத்தவான்கள் மறிச்சிட்ட முற்பிதாக்கள் கீழே இவர்கள் அங்க வருவான். உங்களுக்கு இந்த விஷயம் அங்க புரியும். சோ அவன் அவன் தன் தன் திராட்சை செடி தன் தன் அத்தி மரத்தின் கீழே இருப்பாங்க என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் ராஜ்யத்துல இருக்கும். அப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, சபை விட்டுடுங்க இப்பத்திக்கு, நீங்க நம்ம பாடம் சிகப்பு கிடாரி, முற்பிதாக்கள் அவங்களுடைய சாம்பல், அதாவது அவங்களுடைய நினைவுகள் அனுபவங்கள் சத்தியத்தோடு சேரும் போது மனுக்குலத்துக்கு அங்க பயன் ஆகும். அதன் மூலம் பாவத்தின் பிடியில இருந்து மனுக்குலம் விடுவிக்கப்படுவாங்க என்று நம்ம அங்க பாக்குறோம். ஏன் இந்த அரேஞ்ச்மெண்ட் தேவன் ராஜ்யத்துக்கு வைக்கணும், ஏன் இந்த மெத்தட்? ஆனா இந்த மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அருமையா இருக்கும், எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும்னு உங்களுக்கு புரியும். தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு ஒழுங்கும் கிரமமாக அங்க நடக்கும். அதே புதிய எருசலேமுக்கு போனீங்கன்னா நகரத்துக்குள்ள நுழையிறதுக்கு 12 வாசல் இருக்கும். அந்த வாசல்ல ஒரு தூதன் இருப்பாரு, அந்த வாசல் மேல ஒரு கோத்திரத்தினுடைய பேரு அங்க போட்டிருக்கும். நீங்க அந்த நகரத்துக்குள்ள போனோம்னா எதுக்குள்ளதான் போயாகணும், அதுக்குள்ளதான் போகணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த வாசலுக்கு ஒரு அஸ்திபாரக்கல்லு சபை சரிங்களா. அந்த வாசலுக்கு ஒரு பேரு, கோத்திரத்தின் பேரு, ஒரு குணலட்சணங்கள் சார்ந்தவங்க, ஒரு தூதனே முற்பீதா அவங்கள வழி நடத்துறதுக்கு அங்க இருப்பாங்க. ஒரு சபை, ஒரு முற்பீதா, அவங்கள் வழியாகத்தான், அதான் வாசல், அவங்க வழியாகத்தான் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள ஒருத்தரு அங்க போக முடியும். ரொம்ப ஆடலியா இருக்கும், ரொம்ப ஒழுங்கும். இது பாருங்க, தேவன் ரொம்ப என்ன சொல்ற, நம்ம தேவன் வந்து கலகத்திற்கு தேவன் அல்ல, ஒழுங்கிற்கு தேவன். சமாதானம் வருது தமிழ்ல, பட் இங்கிலீஷ்ல அவர் காட் இஸ் தி காட் ஆஃப் ஆர்டர். அப்படின்னா நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனா இராமல் ஒழுங்கிற்கு. ஆமா, இங்கிலீஷ்ல இன்னொரு ஒரு இடத்து பார்த்தோம்னா, ஆர்டர் இஸ் ஹெவன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அப்படின்னா பரலோகத்துல முதல் முக்கியமான விஷயம் என்னது, ஒழுங்கு இருக்கும். சோ அந்த பரலோகத்தின் ராஜ்யம் பூமியில வரப்பொழுது கூட எப்படித்தான் இருக்கணும், அப்படி இருக்கும். இப்ப அந்த பரலோகத்தின் ராஜ்யமாக நாம இருக்கிறோம்னா நமக்குள்ள கூட என்ன இருக்கணும், எல்லா விஷயத்திலயும் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். நம்ம வருவது, அமர்வது, கேட்பது, இங்கிருந்து போவது, வெளியில உலகத்துல நடந்து கொள்ளும் போது கூட அந்த ஒரு டிவைன் ஆர்டர் நமக்குள்ள அங்க இருக்கும். சோ அப்படித்தான் ராஜ்யம் வந்து அங்கிருக்கும். சரி, ஏன் தேவன் இந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சாங்க, இது எப்படி, இது எதுனால வச்சாங்க இப்படி சொல்லும் போதே, சகோதர சகோதரிகளே, எதனால இறக்கலாம், அவன் அவன் தன் தன் திராட்சை செடி, தன் தன் அத்தி மரத்துக்கு கீழே தான் அங்க இருக்கணும், பயப்படுத்துவார் இல்லாமல். ஏன், எந்த வகையில இந்த ஒரு ஒழுங்குமுறை ரொம்ப நியாயமானது, ரொம்ப நீதியானது, ரொம்ப அன்பானது, ரொம்ப வல்லமையா கூட செயல்படும், எப்படி நாம சொல்லலாம், ஏன் இப்படி வைக்கிறார் தேவன். ஒருத்தருடைய சுபாவம் என்னவோ, ஒருத்தர் பெற்ற அனுபவங்கள் என்னவோ, அதுக்கு ஒத்த முத்த முற்பிதாக்கள் கீழே இருப்பாங்க, அதுக்கு ஒத்த சபையின் கீழே இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கணும், வேற வேற மாதிரி சொல்லுங்க, கிட்டத்தட்ட வரீங்க, எப்படி கரெக்டா இருக்கும், அதான் கேக்குறேன், எப்படி கரெக்டா இருக்கும், அதனால என்ன இருக்கும் அங்க வழிநடத்து, அது ஒரு எக்ஸாக்ட் வேர்டு கரெக்டா வந்து கிடுது. சபை சரி, முற்பிதாக்களும் சரி, அவர்கள் யாரை வழிநடத்த போறாங்களோ, அவங்கள் பெற்ற அனுபவங்களே யாரும் வாங்கியிருப்பாங்க, சபையும் வாங்கியிருப்பாங்க, முற்பிதாக்களும் வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்கி இருக்கிறதுனால என்ன இருக்கும் ராஜ்யத்துல, அந்த வழி நடத்தப்படுகிறவர்கள் மேல, வழி நடத்தப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டாகும், இரக்கம், அன்பு, கிருபை, புரிஞ்சு கொள்ளுதல் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. காய்ச்சல் வந்தவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு நமக்கு எப்பதான் புரியும், காய்ச்சல் வந்தா இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு படிச்சுட்டா மாத்திரமே பத்தாது. என்ன வேணும், அனுபவம் வேணும். சோ அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டோம்னா, ஒரு காய்ச்சல் வந்தவர் ஒரு உண்மையான ஒரு அனுதாபத்துல நாம அங்க பார்க்க முடியும், எவ்வளவு கஷ்டம் அவருக்கு அங்க இருக்குது. தேவன் சகோதர சகோதரிகளே, நமக்கு இப்போ சுவிசேஷத்துல தேவனுடைய கண்மணி போல இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் அனுமதிக்கிறாரா இல்லையா, அதுவும் சரீர பிரகாரமா நோய்கள் அனுமதிக்கிறாரா இல்லையா, குடும்பத்துல பெரிய பெரிய இழப்புகள் அனுமதிக்கிறாரா இல்லையா, எவ்வளவோ நஷ்டங்கள் அனுமதிக்கிறார், எல்லாம் எதுக்கு இந்த இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷம் ஆக போகுது. எப்பனா ஒருவேளை கர்த்தர் கிருபையில் அவரோட சிங்காசனத்துல அமர தேவன் சித்தம் கொண்டு நம்ம எழுப்பும் போது, அந்த ஒரு சிங்காசனத்துல இருந்து உலகத்தின் ஜனங்களை வழி நடத்த பார்க்கும் போது அந்த உணர்வுகள் நமக்கு அங்க வரும். அதே தான் யாருக்கும் வரும், முற்பிதாக்களுக்கும் அங்க வரும், ரொம்ப கரெக்டா இருக்கும் இல்லைங்களா. உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க, வாழ்க்கை முழுக்க ஜெயில வாழ்ந்து மறிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் 1000 ஆண்டு அரசாட்சியில் எழுந்து வரும் போது இவங்களுக்கு கண்டிப்பா முற்பிதாக்கள் யாரு போனா தான் நல்லா இருக்கும். ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் யார் சொல்லுங்க, முற்பிதாக்கள்ல ஜோசப் போயிருக்கிறாரு சரிங்களா. அதே போல சபையில சொன்னா சபையில எல்லாரும் போயிருக்கிறாங்க, பவுல் போயிருக்கிறாரு, அவர் போயிருக்கிறாரு, இவர் போயிருக்கிறாரு, புரியுதுங்களா. சோ இந்த மாதிரி நாடு கடத்தப்பட்டவங்க நிறைய பேர் போயிருக்கிறாங்க இல்லைங்களா உலகத்துல, அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்கள யாருதான் வழி நடத்தணும், முற்பிதாக்கள்ல நாடு கடத்தப்பட்டவங்க எல்லாம் யாரு, இஸ்ரேல்ல இருந்து கடத்தப்பட்டாங்க தானியல், இசேக்கியல், இவங்கெல்லாம் சொந்த தேசத்தை விட்டுட்டு எங்க இருந்துட்டாங்க, ஏதோ ஒரு தேசத்துல அடிமையா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு சொந்த தேசத்தை விட்டு நாடு கடத்தப்படுறது, அடிமையா இருக்கிறோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தெரியும். இவங்க முர்த்திதாக்களா இருக்கும் போது கண்டிப்பா இவங்க லிஸ்ட்ல தான் இலங்கை அகதிகள்லாம் வருவாங்க. இல்லைங்க, இலங்கை அகதிகள் அந்த ரெஃப்யூஜிஸ் இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் வருவாங்க. புரியுதுங்க? என்னன்னா அந்த அதனால தான் பாருங்க, இன்னைக்கு பண்றோம் இல்லைங்களா, பாக்குறோம் இல்லைங்களா, நம்ம நாட்கள்லயே ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டோருக்கு சங்கம் அப்படின்னா என்ன, அந்த சங்கத்துல யார் இருப்பாங்க மெயினா? அதனால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க இருந்தாதான் தங்களை போல பாதிக்கப்பட்டவர்களுடைய வேதனைகள் வழிகள் புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கான சில நல்ல நல்ல திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு அங்க பண்ண முடியும். அப்போ இது மனுஷனுடைய அந்த மனோபாவம் அது. தேவன் அதை முழுக்க பயன்படுத்துறாங்க. சோ முற்பிதாக்கள் அவங்களுடைய அனுபவங்கள் இந்த மனுக்குலம் பாவத்தில இருந்து மரணத்திலிருந்து விடுபடுவதற்கு எப்படி பிரயோகிக்கப்படும்னா இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல தான் அங்க பிரயோகிக்கப்படும். சகோதர சகோதரிகளே, வசனம் நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபு 5:10-11 வசனம்.
என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய்
இருக்கிறார்.
என் சகோதரரே கர்த்தருடைய நாமத்தினால பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும்
பேசின தீர்க்கதரிசிகள் அதாவது யார? பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள். முற்பிதாக்களை துன்பப்படுதலுக்கும்
நீடிய பொறுமைக்கும்
திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, முற்பிதாக்கள் அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை என்பதை தான் நம்ம இங்க அங்க பாக்குறோம். சகோதர சகோதரிகளை, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் நாம பாக்குறோம். சோ இதெல்லாமே நிறைவேறுவதற்கு எப்போ சமயமே அங்க வரும். சோ இந்த முற்பிதாக்கள் இவ்விதமாக தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களோடு எழுந்திருந்து உலகத்தின் ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் அங்க அவர்கிட்ட இருந்து வர சத்தியத்தோடு அவர்களை பரிசுத்தப்படுத்துவாங்க என்று நாம் அங்க பாக்குறோம். ஆனா முற்பிதாக்களே எப்ப உயிர் தழுந்து வருவாங்க, எந்த மாதிரி சூழல் மத்தியில வருவாங்க, இது கூட ஒரு தீர்க்க தரிசனம். கடைசி காலத்துல நிறைவேறுகிற அங்க தீர்க்க தரிசனம். சோ முற்பிதாக்கள் எந்த காலத்துல உயிர் தழுந்து வருவாங்க? வசனம் வாசிக்கலாம், ஜக்கரியா 14:3 வசனங்கள்.
இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும்.
இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. எது கர்த்தருடைய நாள்? டிவைன் சார்ட்ல நீங்க சொல்லலாம் கர்த்தருடைய நாள் எது? 1000 ஆண்டு அரசாட்சி. கரெக்ட், கர்த்தருடைய நாள் இங்க ஆரம்பிக்குது. 1000 ஆண்டு முடிய கர்த்தருடைய நாள் என்று நாம் அங்க சொல்லலாம். சரி, ஆனா ரொம்ப விசேஷமா சொன்னா கர்த்தருடைய நாள் சகோதர சகோதரிகளே இதுதான். அதாவது 2 உலகத்தின் முடிவு 3 உலகத்தின் ஆரம்பம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஓவர்லாப்பிங் பீரியட், அந்த பின்னி பிணைற காலம். 2 உலக முடிவுக்கு இது வந்துட்டு இருக்கு, முன்னமே என்ன ஆரம்பிச்சிருச்சு? 3 உலகம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கால பகுதி சுவிசேஷத்தின் அரண்மனை காலம். ரொம்ப எக்ஸாக்டா சொன்னா கர்த்தருடைய நாள் 1000 ஆண்டு அரசாட்சி கொடுக்க எடுத்தாலும் சரி, அப்படித்தான் எடுக்கணும். ஆனா ரொம்ப விசேஷமா பார்த்தோம்னா இந்த கால பகுதி ரொம்ப அருமையா பொருந்தும். ஏன்னா அந்த காலத்துல தான் தேவன் மாபெரும் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றார். கர்த்தேசுன் 2 அருகை சபை அவரோடு சேர்ந்து மகிமை அடையிறது, இஸ்ரேல் திரும்ப கூட்டி சேர்க்கப்படுவது, 2 உலகம் முடிவுக்கு கொண்டு வருவது, 3 உலகமே ஆரம்பிக்கிறது, சாத்தானு கட்டப்படுறது, பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படுறது, முக்கியமான அம்சங்கள் எல்லாம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது. அந்த நாள் வருகிறது பாருங்க, உன்னில் கொள்ளையாந்து உன் நடுவில் பங்கிடப்படுவோம். இப்ப வசனம் வாசிங்க,
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன்.
எஸ் எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். சோ இப்போ என்ன திட்டம் நடக்குது? கர்த்தருடைய நாள் எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ண சகல ஜனங்கள் வருவாங்கன்னா எந்த விஷயம் நடக்குது? இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு யாருமே இங்க ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்கல, ஆனா கன்வென்ஷன்ஸ் எல்லாம் கேட்டீங்க. அதை நீங்க இப்ப ரீகலெக்ட் பண்ணு. கன்வென்ஷன்ஸ்ல பார்த்த இஸ்ரேல் சம்பந்தமான சில பாடங்கள், அதுல சில முக்கியமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். என்னடா அது? இந்த யுகத்தின் முடிவில் மகா உபத்திரவம் ஆரம்பிச்சிருக்கும் போது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டு காலம். அதுக்கு பேரு யாக்கோபின் இக்கட்டு காலம். சோ தேவன் இஸ்ரேல சுற்றி எல்லா ஜாதிகளையுமே அங்க எழும்பி வர செய்வார். அதுதான் பேசுறார். சோ எல்லா ஜாதிகளையும் கூட்டுவேன். அப்புறம்
நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவார்கள்.
ரெண்டாவது வசனம் ரொம்ப முக்கியம். எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. இஸ்ரேலுக்கு விரோதமா சகல ஜாதிகள் கூடி வருகிறது. அந்த யாக்கோபின் நிக்கட்டு காலம் மகா உபத்திரவத்தினுடைய கடைசி பார்ட் நாம சொல்லலாம். ஆனா முன்னமே ஆரம்பிச்சு, ஆனா அந்த மகா உபத்திரவம் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த பீரியட் எவ்வளவு வருஷம் இருக்கலாம் பூமியில, பைபிள்ல வசனங்கள் எங்கேயுமே நமக்கு அங்க சொல்றது இல்ல. ஆனா சிக்ஸ்த் வாலியத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா பிரதர் ரசல் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அந்த மகா உபத்திரவ கால பகுதி பூமியின் மீது ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, உண்மையா இருந்தா, இல்லாட்டி ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஆமா. சோ எவ்வளவு வருஷம் இருக்கும்னா ஒரு 3 வருஷங்கள் அளவு அங்க இருக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல நீடிக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமா அந்த நாட்கள் ஒருவேளை குறைக்கப்படாதிருந்தால் மாம்சமான யாருமே. ஆமா, இது பிரதர் ரசல் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். ஒருவேளை தெரியல இப்ப இருந்தாருன்னா இன்னுமே கூட சிந்திச்சு எழுதியிருப்பார் இல்லீங்களா. ஆனா அது கரெக்ட், ஒரு 3 வருஷம் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் உண்டு பண்ணிருக்கிற அந்த அழிவுக்கேதுவான ஆயுதங்கள் எல்லாம் பார்க்கும் போது ஒரு உலக யுத்தம் வந்துச்சுன்னா போதும், 2 வாரம் போதும், அவ்வளவுதான். பெரிய தீபாவளியா இருக்கும் அது. எல்லாரும் இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, பயன்படுத்திடுவாங்க, பூமியில ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனா சகோதரருடைய அந்த வார்த்தையை நாம் எடுத்து பார்க்கும் போது ஒரு 3 வருஷ காலம் அளவு இருக்கிறதே ரொம்ப அதிகம். சோ அப்ப இந்த 3 வருஷ காலம் நம்ம எடுத்துட்டோம்னா பாருங்க, அதுல முதல்ல ஆரம்பிக்கிறது எருசலேம இஸ்ரேல மயமா வச்சு இது யுத்தம் ஆரம்பிக்கும். பாருங்க என்ன ஆகுன்னா, நகரம் பிடிக்கப்படும், இஸ்ரேல் தேசம் ஜெருசலேம், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவாங்க, மீதியான ஜனமோ அறுப்புண்டு போவதில்லை. அப்போ அந்த மகா உபத்திரவம் ஆரம்பிச்சு இஸ்ரேலுக்கு விரோதமா சகல ஜாதிகள் வந்திருக்கும் போது முதல்ல என்ன நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னா, மிகப்பெரிய ஒரு அடி யாருக்கு இருக்குது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தெரியாது நமக்கு எவ்வளோன்னு. ஒருவேளை அந்த உபத்திரவம் 3 வருஷம் சகோதரர் சொன்னது போல சொன்னோம்னா ஒரு 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷத்துக்கு இந்த நிலைமை நீடிக்கலாம். இஸ்ரேல் நம்பிக்கை எல்லாம் இருந்து போகிற அளவுக்கு அவர்கள் நகரம் பிடிக்கப்பட்டு, வீடுகள் கொள்ளையாகி, ஸ்திரீகள் அவமானப்பட்டு, பாதி மனுஷர் செத்து போயிடும், அறுப்புண்டே போயிடுவாங்க யூதர்கள். அந்த நிலைமை எங்க வந்துடும் அடுத்த வசனம் பார்க்கலாம். இப்போ இதுதான் கிளைமேக்ஸ்.
கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார்.
கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில போராடுவது போல அந்த ஜாதிகளோட. இப்ப ஏன், எதுக்கு, யாருக்காக கர்த்தர் புறப்படுறார்? இப்ப யாரு மாத்திட்டு இருக்கிறா? இஸ்ரேல் தேவனுடைய ஜனம், அவங்க இந்த உபத்திரவத்துல தேவன் அனுமதியின்படி வாங்க வேண்டிய அளவு நல்ல படிப்பினை வாங்கி எப்படியாவது ஒரு ஒரு ரட்சிப்பிற்காக யோசிக்கிற நிலைமையில தேவன் தம்முடைய ஜனத்துக்காக புறப்பட்டு என்ன வார்த்தை பாருங்க, யுத்த நாளில போராடுவது போல அந்த ஜாதிகளோட, எந்த ஜாதிகளோட, இஸ்ரேல் எருசலேமுக்கு விரோதமா வந்துட்டா சகல ஜாதிக்கோட அவரு யுத்தம் பண்ணுவார். எப்படி இருக்கும் அந்த 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 வார்த்தையை மாத்திரம் படிச்சு சொல்லுங்க, யுத்த நாள்ல போராடுவது போல போராடுவார்னா, யுத்த நாள்ல எப்படி போராடுவாங்க, ஒருத்தங்க தன்னுடைய ஃபுல் இது என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஆனா தேவன் அப்படி பண்ணா எப்படி இருக்கும் தெரியல, ஆனா ஆனா இருக்கும் பாருங்க, அது அந்த மாதிரிதான் பண்ணுவார் தேவன். ஆனா கேள்வி, எப்படி பண்ணுவார் யுத்தம்? இஸ்ரேல எல்லா அடி வாங்கியிருக்கிறாங்க, பாதி மனுஷர் அறுப்புண்டு போயாச்சு, அங்க சொல்லிக் கொள்ளும்படி ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்களுக்கு தேவன் இப்ப யுத்தத்துல இருந்து விடுதலை கொடுக்கறாரு. யார்கிட்ட இருந்து? ஒட்டு மொத்தா அப்பா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற தேசங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமா வந்திருந்தா இந்த யுத்தத்துல எப்படி ஜெயிப்பாங்க இஸ்ரேல்? தேவன் யுத்தம் பண்ணுவார். ஓகே, பட் கேக்குறது என்னன்னா, எப்படி யுத்தம் பண்ணுவார் தேவன்? ஒருவேளை இந்த சமயத்தில் இந்த மகா உபத்திரவம் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னால சகோதரர் ஒருவேளை அந்த காலம் சகோதரர் சொன்னது போல ஒரு 3 வருஷ காலம் 2.5 வருஷ காலமா இருந்தா அதுல பெரும் பகுதி இஸ்ரேலுக்கு பாதகமா இருக்கும். ஆனா அந்த கடைசி பார்ட் பாருங்க, அந்த 2வது வருஷத்துக்கும் 3வது வருஷத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. சோ ஜனங்கள் கூடி வராங்க, இஸ்ரேல் நல்ல அடி வாங்கி நல்ல நஷ்டம், நல்ல இழப்பு, பொருள் இழப்பு, உயிரிழப்பு, எல்லா இழப்பு வாங்கி அவங்களுடைய மனக்கடினத்துக்கான போதுமான பாடம் அவங்க வாங்கி இருந்து அப்படியே விட்டா இன்னும் ஒரு சில மாதங்கள் அவர்கள் பூமியில இல்லாம போகிற அந்த நிலைமையில தேவன் சார்ஜ் எடுக்கிறாங்க. 3வது வசனம் தேவன் அங்க புறப்படுறார். ஆனா தேவன் இவங்களுக்காக எப்படி அங்க யுத்தம் செய்யறார்னா சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிங்க, மீகா 5:5-6 5:5-6
இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும்
5:5-6
இவரே சமாதானக்காரனர் அசிரியாவின் நம்முடைய தேசம்
நல்லா வாசிக்கலாம், நிதானமா வாசிக்கலாம் சிஸ்டர், சிஸ்டர் நீங்க வாசிக்க.
இவரே சமாதானக்காரனர் அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது,
அசிரியன் நம்முடைய தேசத்துல வரும்போது, இது எதை குறிக்குதுன்னா ஜக்கரியா 14:2 குறிக்குது. சகல ஜாதிகள் இவங்களுக்கு விரோதமா வரும்போது அதுல ஒருத்தர் முக்கியமானவர் அசிரியன் குறிக்குது. ரஷ்யா ரஷ்யாவுடைய தலைமையில தான் இந்த படையெடுப்பு இஸ்ரேல் மேல இருக்க அதிக வாய்ப்பு. சோ அசிரியன் பைபிள்ல ரஷ்யாவாங்க குறிக்குது. சோ இவர்கள் நம்ம தேசத்தின் மீது வரும்போது
நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும்,
நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது
7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன்.
பாருங்க தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. சோ இந்த ஜாதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமா வரும்போது 7 மீட்பர்களை 8 அதிபதிகளை அவங்களுக்கு விரோதமா நிறுத்துவேன். யார் இது 7 மீட்பர் 8 அதிபதி? மொட்டு மொத்தமா எத்தனை பேரு? 15 பேரு இல்லைங்களா? யார் இவங்க? அந்த மாதிரி எடுக்கக்கூடாது எண்ணிக்கை, எல்லாம் ஆவிக்குரியோ அடையாளம். 7 ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் இல்லையா, ஆவிக்குரியோ பரிபூர்ணம். அந்த 7 மீட்பர் யார குறிக்கிறாங்க? மகிமை அடைந்த சபை. எஸ், அப்ப யாரு மகிமை அணிஞ்சிருப்பாங்க? மகிமை அடைந்த சபை அங்க கர்த்தர் இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. 7 மீட்பர் அவங்களுடைய பாதுகாப்பு இஸ்ரேலுக்காக கிளம்போ. நெக்ஸ்ட் 8 அதிபதிகள். 8 என்னது நம்பர்? கரெக்ட் கரெக்ட். அது ஒரு புது துவக்கம், புதிய நியூ பிகினிங். இல்லாட்டி அது வந்து என்ன சொல்லலாம்னா ரிசரக்ஷன் நம்பர், உயிர் தெழுதலின் நம்பர். கர்த்தர் இயேசு எப்ப உயிர் தெழுந்தார்? மூன்றாம் நாள் உதித்திருந்தால் அது ஒரு பாயிண்ட் வச்சிடுங்க. அப்புறம் வாரத்தின் வசனம் மாத்திரம் சொல்லுங்க. வாரத்துல அது எத்தனாவது நாளுக்கு அப்புறம் வருது? ஏழாவது நாளுக்கு அப்புறம் வருது. என்ன சொல்லலாம்? ஒரு எட்டாவது நாள் சொன்னா கர்த்தர் இயேசு உயிர்த்தல், இதெல்லாம் அப்படியே பொறிச்சு வச்சுக்கணும் மைண்ட்ல. எட்டு உயிர்த்தாள்களின் நம்பர் எப்படி நம்ம எடுக்கிறோம் பைபிள்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இயேசு வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுறார், அது நியாயமா வாரத்துல ஏழாவது நாளுக்கு அடுத்த நாள். சோ கிட்டத்தட்ட எட்டு கணக்கு அப்படி நாம சொல்லலாம். சோ அது ரிசரக்ஷன் நம்பர், உயிர்த்தெழுதலின் நம்பர், ஒரு புது துவக்கம். புது துவக்கம் நிறைய சொல்லலாம் இல்லைங்களா? எல்லாயிரம் வருஷம் எங்க முடியுது? இங்க முடியுதுங்களா? எந்த ஏழாயிரம் வருஷம்? ஏழாவது ஏழாயிரம் வருஷம் இங்க முடியுதா? என்ன ஸ்டார்ட் ஆகுது? யுதாயுதம். எட்டாவது ஆயிரம் பாருங்க, எட்டுங்க போதே என்னதான் வருது? ஒரு புது பிகினிங் இருக்கும் எப்போதுமே. புது துவக்கம், புது துவக்கம் சரிங்களா? புதிய துவக்கம், நியூ பிகினிங் சொல்லலாம். சோ இது எது குறிக்குது? எட்டு மேய்ப்பர்கள் இல்லையா? மேய்ப்பர்கள் தான் இருக்கு இல்லைங்களா? எட்டு அதிபதிகள், எஸ், எட்டு அதிபதிகள். சோ எயிட் பிரின்சஸ் இங்கிலீஷ்ல நம்ம பாக்குறோம். சோ யார் இந்த எட்டு அதிபதிகள்? சோ எட்டு உயிர்த்தெழுதலின் எண்ணிக்கை என்ன? சோ மேன்மையான உயிர்த்தெழுதல வரக்கூடிய அதிபதிகள், பூமியின் மீது முற்பிதாக்கள் தேவன் என்ன வைக்கிறார்? பிரபுக்களாக, பிரின்சஸ் அங்க வைக்கிறாரு. சோ இது யாரை குறிக்குதுன்னா முற்பிதாக்கள் அங்க கொண்டு வருவார். சகோதர சகோதரிகளே, சோ இந்த முற்பிதாக்களே, அப்புறம் அடுத்த வசனம் ஆறாம் வசனம் வாசிங்க.
இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார்.
பாருங்க, சோ இந்த மாதிரி அந்த மகா உபத்திரவத்தினுடைய முடிவு நெருங்கும் போது அங்க கர்த்தருக்கும் இந்த இஸ்ரேலுக்கு விரோதமா வந்த ஜாதிகளுக்குமான அந்த யுத்தம் அங்க ஆரம்பிக்கும். சகோதர சகோதரிகளே பாருங்க, அதுல தேவன் மகிமையில் இருக்க சபை மூலமா பூமியில உயிர்த்தெழுந்து வந்திருக்கிற பரிபூர்ண மனுஷர்கள் ஆகிய முற்பிதாக்களையும் பயன்படுத்தி யுத்தம் செய்வார். ஏன்னா கர்த்தர் யுத்த நாள்ல புறப்படுகிறவர் போல புறப்பட்டு யுத்தம் பண்ணுவாரு. ஆனா கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவரு ஆவியின் சரீரம். அவர் வந்து மாம்சத்தில் இருக்கிற இந்த உலக ஜாதிகள் கூட என்ன பண்ண மாட்டாரு. ஆனா அவருக்கு சில பிரதிநிதிகள் பூமியில இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலம் பார்த்தோம்னா சபை மகிமை அடைஞ்சிருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்து வந்திருக்கணும். ஏன்னா அவங்களத்தான் இந்த எட்டு அதிபதிகள் தெளிவாக குறிக்கணும். முற்பிதாக்கள் என்ன ஆச்சரியம் பாருங்க, அவங்க வந்த உடனே என்ன பண்றாங்க? ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட்? இரண்டாம் உலகத்தை கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும், சக்குன்னு முடிக்கிறாங்க. அந்த கடைசி ஃபைனல் என்ன மாதிரி பாருங்க, உலகமே என்ன இருக்கிறாங்க, எதிர்த்து வந்து நின்றுக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் கற்பனை கொஞ்சம் பண்ணி பாக்கணும். முற்பிதாக்கள் எந்திரிச்சு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த கன்னு தெரியாது, கம்ப்யூட்டரு தெரியாது, இதெல்லாம் ஒன்னும் தெரியாது. ஒன்னும் தெரிய வேண்டாம். ஏன்னா அவர்கள் எப்படி எந்திரிச்சு வருவாங்க? பரிபூர்ணமா எந்திரிச்சு வரும்போது அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம வந்து இப்போ மூளை எவ்வளவு யூஸ் பண்றோம் யோசிக்காதீங்க, பண்றதே இல்லை. ஆமா, நம்ம வந்து என்னதான் பண்றோம்னா மெமரி தான் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? இந்த சயின்டிஸ்ட் தான் எவ்வளவு 2% யூஸ் பண்றாங்களாம். அப்ப நம்ம யூஸ் பண்ணலங்கிறது உண்மைதானே? அதான் சொன்ன. அதாவது அதனுடைய இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ் சயின்டிஸ்ட் பயன்படுத்துறாங்க இன்னைக்கு 2%. அவங்களே 2% போது சாதாரண மனுஷங்களா மேக்சிமம் என்ன பண்றோம்னா இன்ஃபர்மேஷன் உள்ள வாங்குறோம், அதை அப்படியே வெளியே கொண்டு வரோம், ஏதோ ஓரளவுக்கு சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா 100% எந்திரிச்சு வர முற்பிதாக்கள் கெப்பாசிட்டி நீங்க நான் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் போதும், கம்ப்யூட்டர் பார்த்தானா, ஓ இதுதான் கம்ப்யூட்டரா, ஓகே புரிஞ்சிடும். அவங்க அப்படியே முழு ஞானம், முழு வல்லமை, முழு பலம் பயன்படுத்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த யுத்தம். தெரியல நமக்கு அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? யுத்தம் பிரச்சனை எடுங்க. அந்த யுத்தம் பத்தி எஸ் ஆயா அறுபத்தாறு பத்தொன்பது இருபது வாசிங்க.
நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை
இல்ல அது இல்ல. ஜகரியா பன்னெண்டு ஆறு வாசிங்க.
அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன்.
பாருங்க அடையாளம் பாருங்க தேவன் எப்படி பயன்படுத்துறார். அந்நாளில் யூதாவின் தலைவரை என்ன பண்ணுவாராம்,
விறகுகளுக்குள்ள
எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல்
கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும்.
பாருங்க அந்த அடையாளம் பாருங்க, அதாவது அடையாளம் யூதாவின் தலைவர், வகுப்பார் பேர் என்ன, யூதாவின் தலைவர் அப்படியே வச்சிடுங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு, யூதாவின் தலைவர் யார், யார் யூதா தேசத்துக்கு தலைவர், பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்கள் குறிக்குது, முற்பிதாக்கள் அவங்கள தான் இஸ்ரேல வழி நடத்திட்டு வந்த தலைவர்கள். சோ முற்பிதாக்களை தேவன் எப்படி பயன்படுத்துவார்னு சொல்றார், எப்படி பயன்படுத்துவாராமா, விறகுகளுக்குள்ள எரிகிற. பாருங்க அப்போ எப்படி வருது உங்க காட்சி, அக்னி அடுப்பு விறகுகளுக்கு உள்ளனா, அதை சொல்லுங்க, அடுப்புக்கு மேல சுத்தி என்ன இருக்குது, வசனத்துல பாத்திரமே இல்லைங்க சிஸ்டர், வசனத்துல என்ன இருக்கு அது மாத்திரம் சொல்லுங்க, விறகுகளுக்குள்ள எரிகிற அக்னி அடுப்புனா அந்த வசனத்தை நான் கேட்டேன். அப்ப விறகுகள் உள்ள என்ன இருக்கு, அக்னி அடுப்பு. பாருங்க அடையாளம், விறகுகளுக்குள்ள அக்னி எரிகிற அடுப்பு, வைக்கோலுக்குள்ள எரிகிற அப்பா, என்ன அடையாளம் புரியுதுங்களா, இஸ்ரேல சுத்தி சகல ஜனம், ஆனா இஸ்ரேலுக்குள்ள யாரு, யூதாவின் தலைவர், எரிகிற அடுப்பு மாதிரி, எரிகிற தீப்பந்தம் மாதிரி எப்படி இருக்கும், வைக்கோலுக்கு உள்ள தீ வச்சா அவ்வளவுதான், வைக்கோல் சுத்தம் அவ்வளவுதான். எப்படி தேவன் முற்பிதாக்கள் பயன்படுத்துவார் அந்த யுத்தத்துல, வசனம் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங், யூதாவின் தலைவரை இந்த மாதிரி நான் பயன்படுத்துவேன், ஏன்னா என் ஜனத்துக்கு விரோதம் அவர்கள் சகல ஜனங்களும் கூடி வந்திருக்கிறாங்க, அர்த்தம் அவர்கள் விறகுகள்னா நடுவுல நான் வைப்பேன், முற்பிதாக்கள அக்னி அடுப்பு, அவர்கள் வைக்கோல்னா இவங்க எரிகிற தீப்பந்தம். சோ தேவனே அவங்களுடைய பரிபூர்ணமான அந்த சரீரம், அந்த மூளை, அந்த பலனு, நெக்ஸ்ட் அவர்கள் கடந்த நாட்கள்ல வாங்கின அனுபவங்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா. சிம்சோன் அந்த சீன்ல நினைச்சு பாருங்க எப்படி இருப்பார், தாவீர் எப்படி இருப்பார், எத்தனை பேரை வழிநடத்துவார், தாவீர் எல்லாம் ஒரு கமாண்ட் கொடுத்தா, இன்னைக்கு இருக்கிற ஆர்மி சீஃப் எல்லாம் என்ன தாவீது மாதிரி, மோசே எத்தனை பேரை வழி நடத்தினார் நமக்கு தெரியல இல்லைங்களா. நிறைய முறை நம்ம இங்கிருந்து பேசி கடைசியில் இருக்கிறவங்க கேட்கறதுக்கு கத்து கத்துன்னு கத்துறோம், தெரியல 30 லட்சம் பேருக்கு மோசே எப்படி கமாண்ட் கொடுத்தாருன்னு, அந்த வாய்ஸ் எப்படி இருக்கும், அவர் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த சவுண்ட் நமக்கு எல்லாம் தெரியாது. சோ எல்லாமே நல்ல அனுபவம் வாங்கி மறைச்சிருக்கிறாங்க. ஆனா எழுந்து வரும் போது அந்த சூழல் புரியும் போது தேவன் கருத்துல அருமையான பாத்திரமா இருந்து அந்த ஒரு மாபெரும் விடுதலை இஸ்ரேலுக்கு அங்க வாங்கி தருவாங்க என்று நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரி. இப்ப வாசிங்க ஏசாயா 66:19-20, அதாவது இப்ப இவ்விதமாக நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா, முற்பிதாக்களுடைய உயிர் தழுதல் மகா உபத்திரவத்தின் முடிவுல கொஞ்சம் அது முடிவுக்கு வந்திருக்காது, ஆனா முன்னமே அது நடந்துரும், அவர்களை வைத்து அந்த ஒரு யுத்தம் தேவன் அவங்களுக்கு அங்கே செய்வார். அதுக்காக நம்ம என்ன சொல்றோம்னா, அப்ப முற்பிதாக்கள் உயிர் தெழுந்து வருது, இந்த சகோதர சகோதரிகள் கண்ணுக்கு தெரிகிற பாகமா என்ன ஆகணும், கண்ணுக்கு தெரிகிற பாகம் ஸ்தாபிக்கப்படணும்னா அதுக்கான பிரதிநிதிகள் முன்னே என்ன எடுக்கணும், எஸ் அவங்க எங்கதான் எந்திரிப்பாங்க, இஸ்ரேல், ஏன்னா இஸ்ரேல்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது அவங்க இந்தியாவில எந்திரிச்சுக்கிறதெல்லாம் நல்லது இல்ல. இஸ்ரேல் மத்தியிலே பாருங்க அந்த சூழல் எல்லாம் டிவைன் பிளானோட அங்க இசைந்து வருது. சோ இந்த கோடு 10 கண்ணுக்கு தெரியற மாதிரியான பாகம் ஸ்தாபிக்கப்படுதல்னா அதுக்கு கொஞ்சம் முன்னால முற்பிதாக்கள் உயிர் தழணும். எப்ப உயிர் தழுவாங்க, ஆமா இஸ்ரேலே சூழ்ந்து நஷ்டப்பட்டிருக்கும் போது, அவர்களை அழிவு நோக்கி போயிட்டு இருக்கும் போது, அவங்களை ரட்சிப்பதற்கு தேவனே முற்பிதாக்களை எழுப்பி அவங்க மூலமா தான் இந்த யுத்தம் அங்க பண்றாங்க. சோ நிச்சயமா அப்போ சகோதர சகோதரிகளே ரொம்ப ஆச்சரியமான இருக்கும் அந்த சம்பவங்கள் எல்லாம். இன்னொரு கிளாஸ்ல நம்ம விழாவறையா நம்ம அது பார்க்கணும். முற்பிதாக்கள் எப்படி யுத்தம் பண்ணுவாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன வல்லமை இருக்கும், ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் சிந்திக்க முடியாது. ஏன்னா ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு என்னென்ன வல்லமை இருக்குன்னு நமக்கு முழுசும் அங்க தெரியாது. ஆனா கர்த்தர் இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷன், அவர் என்னென்னமோ காரியங்களே செய்திருக்கிறாங்க. அந்த பவர்ஸ் எல்லாம் ஒரு வேலை, அதுல ஒரு சில விஷயங்கள் பரிபூர்ண மனுஷனுக்குரியது, அதெல்லாம் முற்பிதாக்களுக்கு இருக்க போது அந்த யுத்தம் வந்து அது ரொம்ப சிம்பிளா அவங்க ஜெயிச்சிடுவாங்க. ஏன்னா வசனம் அதான் சொல்லுவோம். இப்படியாவது ஜெயிக்கும் போதுதான் நம்ம ஏசாய 66:19-20 வாசிக்கிறோம்.
நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற சாதிகளின் தேசங்களாகிய.
என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்துல இஸ்ரேல் ஜெயித்துடுவாங்க, எதிரே இருந்த எல்லா சேனைகளின் ஜனங்களும் தோற்றுவாங்க. ஆனா சாகாம தப்பிச்சவங்க என்ன ஆவாங்களாமா, தேவனுடைய மகிமைய மற்ற ஊர்களுக்கு ஓடி போய் சொல்லுவாங்க. அதுதான் வசனம் இருக்கு. வசனம் வாசிங்க.
என் மகிமையை காணாமல் இருக்கிற சாதிகளின்
தேசங்களாக, என் மகிமையை காணாமல் இருக்கிற
சாதிகளின்
தேசங்களாகிய
தர்ஷீசுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன்.
பாருங்க என்ன சொல்றாரு, தேவனுடைய சிஸ்டம் பாருங்க, எப்படி ராஜ்யம் பூமியில ஸ்தாபனமாகும். நல்லா புரிஞ்சீங்களா? கண்ணுக்கு தெரியற பாகம் இஸ்ரேல்ல ஸ்தாபனம் ஆகுது. ஆனா எப்படி ஸ்தாபிக்கிறாரு பாருங்க. எல்லாரும் எங்கெங்கயோ இருந்து எல்லாரும் எங்க கூப்பிடுறாரு, முதல்ல இஸ்ரேலுக்கு விரோதமா கூப்பிட்டுறாரு. ஆரம்பத்துல கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி சூழல் என்ன பண்ணிடுறாரு, அனுமதிச்சிடுறாரு. அதுல இஸ்ரேலுக்கு என்ன கற்பிச்சிடுறாரு, நல்லா பாடம் கட்டிச்சு அவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க அங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமைக்கு வந்த உடனே இப்போ அங்க முற்பிதாக்களை உயிரோட எழுப்பி எல்லா தேசங்களையும் முறியடிக்க செஞ்சிடுறாரு. அதுல பாதி ஜனங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறவங்க என்ன பண்றாங்களாம், அங்க இருந்துட்டு எல்லா தேசங்களுக்கும் தீவுகளுக்கும் ஓடி போய் கர்த்தருடைய மகிமை இஸ்ரேல என்னமோ நடக்குது, என்ன நடக்குது நமக்கு தெரியல. அங்க இருக்கிறாங்க சில மனுஷங்க எங்கிருந்து வந்தாங்க எப்ப வந்தாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, சோ இது அப்படியே பரவிதான் என்ன ஆகும், இஸ்ரேல்ல என்ன நடந்துச்சு, யார் வந்திருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாமே இவர்கள் மூலம் அங்க மற்ற தேசங்களுக்கு பரவி மற்ற தேசங்கள்லாம் யார பார்க்க ஆரம்பிப்பாங்க, இஸ்ரேல்ல யாரா அப்படி அப்படிங்க போது அங்க வந்துட்டு யார் இருப்பா, பிரசிடென்ட் ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் அங்க இருப்பாங்க. இந்த பக்கம் மோசே இருக்கலாம், இந்த பக்கம் தாவீது இருக்கலாம். யோசேப்பு வந்துட்டு அவரு என்ன சொல்லலாம், ஃபுட் கார்பரேஷனுடைய சீஃபா இருப்பாரு இல்லைங்களா. ஏன்னா அவரு தான் நிறைய நெல் எல்லாம் வச்சு என்ன பண்ணாரு, 7 வருஷத்துக்கு பஞ்சமே இல்லாம கண்டிப்பா கிங்டம்ல தேவன் அவர் எங்க தான் பயன்படுத்தணும், அதுக்கு தான் பயன்படுத்தணும். சோ இந்த மாதிரி அந்த பிரபுக்கள் பூமி எங்கும் அங்க போகும். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இதை குறிச்சு நம்ம பேசணும், ஆனா இன்னைக்கு இது போதும். நாம ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்த தலைப்பு சிகப்பு கிடாரி, அந்த கிடாரியினுடைய பலி மற்றும் சாம்பல் எப்படி தீட்டுப்பட்டவர்களே அதனுடைய தீட்டிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு உதவியாச்சு. இந்த நிழல் சகோதர சகோதரிகளே தேவனுடைய ராஜ்யத்துல முற்பிதாக்கள் முன்ன அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அவங்களுடைய அனுபவங்களை ராஜ்யத்துல கர்த்தர் இயேசு சபைக்கிட்டு இருந்து வர சத்தியத்தின் மூலம் கலந்து கொடுத்து அவர்களை போல அனுபவம் பலவீனங்கள் பட்ட மனுக்குலத்தை சீர்படுத்துவதற்கு தேவனு அங்க பயன்படுத்துவார். எக்ஸ்ட்ராவா ஒண்ணு பார்த்தோம், முற்பிதாக்கள் எந்த மாதிரி சூழல்ல உயிர்த்தெழுந்து வருவாங்க, எப்படி இந்த பூமியில ராஜ்யம் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஸ்தாபனமாகும், இந்த காரியங்கள் நம்ம மனதில் இருக்கட்டும். வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் தெளிவா தேவன் இன்னும் அதிகமான விஷயங்கள் நமக்கு தருவதற்கு ஜெயிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.